தேவனின் குடும்பம் என்ற பரிசுத்த சத்தியத்தை போதிக்கிற இந்த குடும்பங்களிடமிருந்து நான் கேட்டபோது ஆவியுடன் எனது இருதயம் நிரம்பியது. ஒளியோடும் சத்தியத்தோடும் நம்மை நிரம்பிக் கொண்டு நம்மிடம் கிசுகிசுக்கிற ஆவியை நாம் உணரும் அநேக வழிகளில் உணர்த்துதலான இசை ஒன்று. அநேக ஆண்டுகளுக்கு முன் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தால் ஒளியோடும் சத்தியத்தோடும் நிரம்பியிருத்ததலின் கருத்து குறிப்பாக எனக்கு முக்கியமானது. ஆவியில் பலமான குடும்பங்கள் மற்றும் வீடுகளை உருவாக்குவதை பற்றி இளம் பெண்கள் பொதுவாரிய அங்கத்தினர்கள் போதித்த கூட்டத்தில் நான் பங்கேற்றேன். இரண்டு சோடா டின்களை ஒரு இளம் பெண் தலைவர் பிடித்து கொண்டிருந்ததை காட்சியாக காட்டினார்கள். ஒரு கையில் அவர் காலியான டின்னை பிடித்திருந்தார், மற்றொரு கையில் திறக்கப்படாத சோடா நிரம்பியிருந்த டின்னை பிடித்திருந்தார். முதலில் காலியாயிருந்த டின்னை அவர் கையால் நசுக்கினார். அது நெழிய ஆரம்பித்து பின்னர் அழுத்தத்தால் உருக்குலைந்தது. அடுத்து அவரது மற்றொரு கையால் திறக்கப்படியாத டின்னை அவர் நசுக்கினார். அது உறுதியாயிருந்தது. அது நிரம்பியிருந்ததால் காலியான டின்னை போல அது நெழியவோ உருக்குலைந்து போகவோ இல்லை. இந்த செயல்முறையை நமது வாழ்க்கைக்கும் நமது வீடுகளுக்கும் நமது குடும்பங்களுக்கும் நாம் ஒப்பிடலாம். ஆவியோடும் சுவிசேஷ சத்தியத்தோடும் நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்மை சுற்றி இருக்கும் நமக்கு எதிராக தள்ளி கொண்டிருக்கும் உலகத்தின் வெளிப்புற அழுத்தங்களை எதிர்கொண்டிருக்க நமக்கு சக்தி இருக்கும். ஆயினும் அவன் ஆவியால் நிரப்பப்படாமல் இருந்தால் வெளிப்புற அழுத்தங்களை தடுக்க உள் சக்தி நமக்கில்லாமல் இருந்தது. அழுத்தங்கள் நமக்கு எதிராக தள்ளும் போது நாம் விழுந்து போவோம். உலகத்தின் அழுத்தங்களை எதிர்த்து நிரக்கும்படியாக நாமும் நமது குடும்பங்களும் ஒளியாலும் சத்தியத்தாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை சாத்தான் அறிவான். ஆகவே சுவிசேஷத்தின் சத்தியத்தை பலவீனப்படுத்த, திரிக்க, அழிக்கவும், அந்த சத்தியத்திலிருந்து நம்மை பிரிந்து வைக்கவும் அவனுடைய சத்தியால் அவனால் செய்ய முடிந்ததை எல்லாம் அவன் செய்கிறான். நம்மில் அநேகர் ஞானஸ்தானம் பெற்று வெளிப்படுத்துவதும் மற்றும் சகல காரியங்களின் சத்தியத்தை போதிப்பதுமான பாத்திரமான பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோம். சத்தியத்தை தேட நாம் அறிந்த சத்தியத்தின் படி வாழ, சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளவும் பாதுகாக்கவும் உள்ள பொறுப்பு அந்த வரத்தின் சிலாக்கியத்தோடு வருகிறது. நமது வீடுகளிலும் ஒளியோடும் சத்தியத்தோடும் நிரப்பப்பட்டிருக்க நாம் ஒன்றாக தேட ஒரு இடம் நமது வீடுகள். God gave us families to help us become what He wants us to be. என்பதை நாம் கேட்ட பாடலின் வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகிறது. சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் நமக்குதவ பூமியில் குடும்பங்கள் கர்த்தரின் பட்டறையாயிருக்கிறது. ஆவியில் ஒருவருக்கொருவர் பலப்படுத்துவதற்கு உதவ ஒரு பரிசுத்த கடமையோடு நமது குடும்பங்கள் நம் குடும்பங்களுக்குள் நாம் வருகிறோம். பெலமான நித்திய குடும்பங்களும் ஆவியினால் நிரப்பப்பட்ட வீடுகளும் அதுவாக ஏற்படுவதில்லை. அதற்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது. அவைகள் நேரங்களை எடுக்கின்றன. குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அவன் அல்லது அவளின் பங்கை அவைகள் எடுக்கின்றன. ஒவ்வொரு குடும்பம் வித்தியாசமானது, ஆனால் சத்தியத்தோடு தேர ஒவ்வொருவரும் வீட்டிலும் ஒவ்வொரு நாடிலும் அது ஒரு வித்தியாசமாக உண்டாக்குகிறது. ஜபத்தின் மூலமாகவும் வேதங்கள் மற்றும் ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை படிப்பதன் தியானப்பதியின் மூலமாக நமது ஆவிக்குரிய அறிவை அதிகரிக்க நாங்கள் தொடர்ந்து ஆலோசனை அளிக்கிறோம். ஒளி மற்றும் சத்தியத்தின் ஒரு சாட்சியை பெறுவதை பற்றி தலைவர் உட்கோ அவரது பொது நாட்டிற்கு உரையில் சொன்னார். ஒரு சிரத்தையை இருதயத்தோடும் உண்மையான எண்ணத்தோடும் அவரை அணுகுகிறவர்களுக்கு நித்திய சர்வ வல்ல தேவன் பேசுவார். சொப்பனங்களில், தரிசனங்களில், சிந்தனைகளை, உணர்வுகளில் அவர் பேசுவார். தலைவர் உக்ட்ரோப் தொடர்ந்து சொன்னார், கர்த்தர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பார். அவருடைய ஏற்ற வழியிலும் அவருடைய ஏற்ற நேரத்திலும் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில்கள் வருவதென்பதால் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆலோசனை ஒரு குடும்ப வரலாறு விவரிக்கிறது. என்னுடைய கொல்லுத்தாவின் சகோதரி எலிசபெத்தின் ஸ்டாலின் வாக்கரின் சாட்சியை சில மாதங்களுக்கு முன் நான் படித்தேன். ஒரு சிறு குழந்தையாக சுவிட்சர்லாந்திலிருந்து அவருடைய குடும்பத்துடன் அவர் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். எலிசபெத் திருமணமான பின்பு அவரும் அவருடைய கணவரும் பிள்ளைகளும் அவரால் தபால் நிலையத்தை நடத்தி கொண்டிருந்த நவேடா எல்லைக்கருகில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பயணிகள் வந்து போகிற ஒரு இடமாக அவர்கள் வீடு இருந்தது. பகல் முழுவதும் இரவு முழுவதும் பயணிகளுக்கு உணவு சமைக்கவும் பரிமாறவும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். இது கடினமான களை படிக்கிற வேலையாயிருந்தது. அவர்களுக்கு சிறிதே ஓய்வு கிடைத்தது. ஆனால் எலிசபெத்தின் கவலை அவர்கள் தொடர்ந்து வைத்திருந்த மக்களின் உரையாடல்களே. மார்மன் புத்தகம் உண்மையானது என்று தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் செய்வதற்றை செய்ய தேவனால் அவர் அதிகாரம் பெற்றிருந்தார் என்றும், அவருடைய செய்தி வாழ்க்கையின் இரட்சிப்பின் திட்டம் என்றும் இந்நேரம் வரை அவர் எப்பொழுதும் நம்பியிருந்ததாக எலிசபெத் சொன்னார். ஆனால் அவர் அனுபவித்தது அந்த வாழ்க்கை எதுவாயிருந்தாலும் இத்தகைய நம்பிக்கையை எது பலத்தப்படுத்தும். அங்கு வந்த சில பயணிகள் படித்தவர்களாக, கல்விமான்களாக, திறமையுள்ள ஆண்களாக இருந்தனர். மார்மன் புத்தகத்தை ஜோசப் ஸ்மித்தை எழுதி பின்னர் பணம் சம்பாதிக்க அவற்றை விநியோகம் செய்த அவர் ஒரு தந்திரமான ஏமாற்றுக்காரன் என்பதே மேஜையை பற்றி நடந்த பேச்சாக இருந்தது. மார்மனிசம் முட்டாள்தனமானது என அறிவித்ததில் அது ஏற்கத்தக்கதல்ல என நினைக்க அவர்கள் நடந்தார்கள். இந்த பேச்சு எல்லாமே எலிசபெத்தை பிரித்து வைத்ததாகவும் தனிமையாகவும் உணர வைத்தது. பேசுவதற்கு அங்கு யாரும் இல்லை. அவர் வேலையை செய்து கொண்டே ஜெபித்தாலும் கூட ஜெபிப்பதற்கு அவருக்கு நேரமே இல்லை. அவருடைய மதத்தை கேலி செய்தவரோடும் எதையும் கூற அவர் அதிகமாய் பயந்தார். தனக்கு தெரியாது என அவர் சொன்னார். ஆனால் அவர்கள் உண்மையை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் முயற்சித்தால் அவருடைய நம்பிக்கையை பாதுகாத்திருக்க முடியுமா என அவர் உணர்ந்தார். பின்னர் எலிசபெத்தும் அவருடைய குடும்பமும் குடிபெயர்ந்தார்கள். சிந்திப்பதற்கு அதிக நேரம் இருப்பதாகவும் எல்லா நேரத்திலும் அவர் கவனம் சிதறவில்லை என எலிசபெத் சொன்னார். எது அவரை சொந்தரவு செய்தது என்பதை பற்றியும், சுவிசேஷ முட்டாள்தனமாக இருப்பதாக திறமையுள்ளவர்களாக தோன்றிய அவர்களின் கதைகளை பற்றியும், ஜோசப் ஸ்மித் மற்றும் மார்மன் புத்தகத்தை பற்றியும் அவர் கீழறைக்கு சென்று பரலோக பிதாவிடம் ஜெபித்தார். ஒரு இரவில் எலிசபெத்துக்கு ஒரு கனவு வந்தது. அவர் சொன்னார், ஒரு குறுகலான வண்டி பாதையில் நான் நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது. ஒரு சிறிய குன்றின் அடிவாரத்திற்கு அந்த வழி போனது. அந்த குன்றின் பாதி வழியில் ஒரு மனிதன் கீழே குனிந்து பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். அல்லது முழங்கால் படியிட்டு கொண்டிருந்து பூமியில் உள்ள ஒரு துவாரத்தின் மேல் குனிந்து நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபனிடம் பேசிக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அவனுடைய கைகள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. குழிக்குள் இருந்து எதையோ ஒன்றை அடைய அவன் முயற்சித்ததாக காணப்பட்டது. குழியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல்முடியும் அதன் மேல் சிறுவன் குனிந்து நிற்பதையும் என்னால் பார்க்க முடிந்தது. சாலையில் அநேக மக்கள் இருந்தனர். ஆனால் ஒன்று குன்று அருகில் இருந்த இந்த இரண்டு மனிதருக்கு மேல் யாருக்குமே அக்கறை இல்லா இருந்ததாக தோன்றவில்லை. ஏதோ ஒன்று கனவோடு வந்து மிக வினோதமான ஒன்று என்னை உணர வைத்தது. நான் விழித்தெழுந்தேன். யாருக்குமே என் கனவை பற்றி என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் சிறுவனான ஜோசப் தகடுகளை பெற்ற போது மரோனை தூதன் அவனுக்கு அறிவுறுத்ததாக நான் திருப்தி அடைந்ததாக எனக்கு தோன்றியது. 1893 வசந்த காலத்தில் ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக எலிசபெத் சால்ட் லேக் சிட்டிக்கு சென்றார். அவருடைய அனுபவத்தை அவர் விவரிக்கிறார். என்னுடைய கனவில் நான் கண்ட அதே படத்தை நான் அங்கே கண்டேன். அது ஒரு வண்ணமிட்டப்பட்ட கண்ணாடி ஜன்னல் என நான் நினைக்கிறேன். குமேரா குன்றை நான் கண்டதாக நான் திருப்தி அடைந்தேன். அது மிக சரியாக காணப்படவில்லை. ஜோசப் ஸ்மித்துக்கு மரோனை தூதன் தங்க தகடுகளை கொடுத்திருக்கிறான். ஒரு படத்தை ஒரு கனவில் எனக்கு காண்பிக்கப்பட்டதாக நான் திருப்தி அடைந்தேன். இந்த கனவு வந்த அநேக ஆண்டுகளுக்கு பின்பு, ஏறக்குறைய அவருடைய 88 வயதில், அவர் மறிக்கும் முன்பு எலிசபெத் ஒரு ஆற்றல் மிக்க உணர்த்துதலை பெற்றார். அவர் சொன்னார், யாரோ எனக்கு சொன்னதை போல் சாதாரணமான சிந்தனை எனக்கு வந்தது. உன்னுடைய சாட்சியை மண்ணில் புதைக்காதே. தலைமுறைகளில் பின்னால் எலிசபெத்தின் சாட்சியிலிருந்து அவருடைய சந்ததி தொடர்ந்து பலத்தை பெறுகிறார்கள். எலிசபெத்தை போல நாம் நெருக்கமாக காத்து கொள்ளுகிற, சத்தியங்களை கேலி செய்கிற, எதிர்க்கிற, அநேக சந்தேகிக்கிற, விமர்சிக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். குழப்பமடைய செய்கிற கதைகளையும் எதிர்மறையான செய்திகளையும் நாம் கேட்கலாம். எலிசபெத்தை போல தற்போது குறிப்பாக கடினமான சூழ்நிலையில் ஒளியையும் சத்தியத்தையும் அவை எவ்வளவா இருந்தாலும் அவற்றை காத்துக்கொள்ள நம்மால் முடிந்த சிறப்பானவற்றை செய்ய வேண்டும். நமது ஜெபங்களுக்காக பதில்கள் உடனடியாக வராமல் இருக்கலாம். ஆனால் அதிக ஒளியும் சத்தியத்தையும் நாட அமைதியான நேரங்களை நாம் காண வேண்டும். நாம் அதை பெறும்போது அதன்படி வாழ்வது, அதை பகிர்ந்து கொள்வது, அதை பாதுகாத்துக் கொள்வது நமது பொறுப்பு.
To seek greater light and truth.
And when we receive it,
it is our responsibility to live it, to share it,
and to defend it. நமது இருதயங்களையும் ஈடுகளையும் நாம் நிரப்பும் போது நம்முடைய எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொண்டு நிற்க நமக்குள் உள்பலனம் இருக்குவென நான் அறிவேன் என்ற எனது சாட்சியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.